மற்ற விலங்கினங்களிலிருந்து மனிதனை பிரித்து காட்டுவது சிரிப்புதான் என்பார்கள். வாழ்க்கை முறைகளில் மனித வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவது லட்சியம் மட்டும்தான். வாழ்க்கை லட்சியத்தை கைகொள்வதெப்படி?
அன்புள்ள தம்பி, உன்னுடைய பதில் கடிதம் கண்டு மகிழ்ச்சி அடைந்தேன். சோறு மனப்பான்மை நீங்கிவிட்டது. தன்னம்பிக்கை என் மனதில் பலமாக ஊன்ற ஆரம்பித்துவிட்டது. உண்மையாகவே எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை என் மனதில் நிலைபெற ஆரம்பித்துவிட்டது என்று உன் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதைக் கண்டு என் கடிதம் உன்னை சோர்வுற்று பலவீனப்பட்டு போவதிலிருந்து மீட்டிருக்கிறது என்று எண்ணி என் மனம் துள்ளி குதித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் உன் கடிதத்தின் இறுதியில் கொஞ்சம் தளர்ச்சி தென்படுகிறது. சோர்வு மனப்பான்மை விடுத்து தன்னம்பிக்கை கொண்டு உழைத்தால் மட்டும் வாழ்க்கையில் வெற்றியை கண்டுகொள்ள முடியும் என தோன்றவில்லையே என்றும், சமூகம் பட்டப்படிப்புகளைத்தானே எதிர்பார்க்கிறது, எந்த அலுவலகத்திற்கு சென்றாலும் உன்னுடைய படிப்பு என்ன என்ற கேள்விதானே முதலில் எழுகிறது என்று குறிப்பிட்டிருந்தாய். உன்னுடைய இந்த கேள்வி அர்த்தமற்றதுதான் என்றாலும் கேட்கப்பட வேண்டிய கேள்வியே. இன்றைய இளைஞர் சமுதாயத்தின் இரண்டும் கெட்டான் நிலையை பிரதிபலிக்கும் உன் கேள்விக்கு பதில் அளிக்க வேண்டியது என்னுடைய கடமைகளில் ஒன்று என்றே கருதுகிறேன். தம்பி, வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு கல்வி ஒரு முக்கிய சாதனம் என்பது உண்மையே. ஆனால் கல்வி அந்த வாழ்க்கைக்கு எவ்வளவு தூரம் பயன்படுகிறது என்பது சீர்தூக்கி பார்க்க வேண்டிய விஷயம். கல்வியை பற்றி சிந்திப்பதற்கு முன் வாழ்க்கையில் உயர்வதற்கு ஒரு எல்லை வகுத்துக் கொள்வது நல்லதல்ல. பெரிய பெரிய பதவிகள் பெறுவதுதான் வாழ்க்கையின் லட்சியம் என்று நீ கருதிவிடக்கூடாது. சோர் மனப்பான்மையை நீக்கி தன்னம்பிக்கை கொண்டு உழைப்பது ஒரு பதவியை பிடிப்பதற்குத்தான் என்று நீ கருதினால் அது சரியான கருத்தல்ல. உடல் உழைப்பிற்கும் உத்தியோகத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. உழைப்பாளி வேறு, உத்தியோகஸ்தன் வேறு. உழைப்பாளி சலசலவென ஓடிக்கொண்டிருக்கும் காட்டாற்றுக்கு சமமானவன். குமாஸ்தாவான உத்தியோகஸ்தன் தேங்கி கிடக்கும் குளத்திற்கு ஒப்பானவன். உத்தியோகஸ்தன் என்ற புது இனம் நமது நாட்டு பரம்பரை சரக்கல்ல, ஆங்கிலேயரால் இறக்குமதி செய்யப்பட்ட புது சரக்கு. இந்தியர்களின் தன்னம்பிக்கையை கெடுத்து அவர்களை அடிமைகளாக்க வெள்ளையர்கள் கையாண்ட ராஜதந்திரத்தில் அதுவும் ஒன்று. உண்மை உழைப்பாளி உயர்வுக்கு அதை லட்சியமாக கொள்ள நினைத்தால் அதற்கு ஓரளவு படிப்பு தேவைதான். மாறாக உழைப்பால் உயர எண்ணம் உனக்கு இருக்குமாயின் நீ பட்டத்தை பற்றியோ உயர்தர படிப்பை பற்றியோ ஏன் கவலைப்பட வேண்டும்? தம்பி, மனிதனின் மனப்பண்பு விசாலமடைய கல்வி தேவைதான். அந்த கல்வி வாழ்விற்கு பயன் அளிப்பதாக இருக்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு தொழிற்கல்வியை பெற தவம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. சாதாரண தமிழ் அறிவு பெற்று புரியும் அளவுக்கு கல்வி கற்றாலே போதுமானது. கல்வியில் தேர்ச்சியும் அனுபவ அறிவும் பெற ஆசைப்பட்டால் கரைகாணா ஆழியாக விளங்கும் நம் நாட்டின் பண்டைய இதிகாசங்களில் இலக்கிய கடலில் குதித்து மகிழலாம். பாரதம் ஒன்றுபட்டு வாழ வேண்டிய உயர்வான எண்ணங்களை மேலும் அதன் மூலமாக பெறலாம். இந்தியாவிலும் உலக நாடுகளின் மீதும் கண்களை ஒட்டி அவர்களின் முன்னேற்றத்தை உணர்ந்து அதற்கேற்ப வாழ்க்கையை உயர்த்திக் கொள்ள ஆசைப்பட்டால் ஆங்கிலம் படித்து உலக அறிவு பெற முயற்சிக்கலாம். இந்த ஆங்கில அறிவு பெற கல்லூரிகளைக் கண்டு ஏங்க வேண்டிய அவசியமில்லை. இப்போது உனக்குள்ள கல்வி அறிவை கொண்டு தன்னம்பிக்கையோடு முயன்றாலே இப்போது வந்துள்ள ஆங்கில துணை நூல்களைக் கொண்டு ஓரிரு வருடங்களுக்குள் தகுந்த பயிற்சியை பெற்றுவிடலாம் என்பது உறுதி. அதுபோன்றே ஒரு தனி மனிதனிடம் உண்மையும் ஒழுக்கமும் ஓயாத உழைப்பும் இருந்தால் உயர்வடைகிறான். ஒரு குடும்பத்தின் தலைவன் பொறுப்புணர்ந்து நடந்தால் அக்குடும்பமே பூரித்து பொங்கி வாழ்ந்து வருகிறது. ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கும் ஸ்தாபகர் ஓயாது உழைப்பதால் அந்த ஸ்தாபனம் புகழும் பொருளும் பெறுவதோடு தன் கடமையை உணர்ந்து அத்தொழிலாளர்கள் பூரணமாக உழைத்தால் பல குடும்பங்களும் அதனால் வாழ்கின்றன. தன் இனத்தின் பெருமைக்காக மற்றொரு இனத்தை இழிவுபடுத்தாமல் தன் இனத்தின் சிறப்பை எவன் கூறுகிறானோ அவனால் அந்த இனமே சிறப்படைகிறது. உதாரணத்திற்கு சில உண்மைகளை சொல்கிறேன். ஒரு மதத்தலைவன் மற்ற மதங்களை குறைத்து பேசாது தன் மதத்தின் சிறப்பை மக்கள் முன்னே எடுத்து வைத்தால் அம்மதமே பெருகுகிறது. ஒரு கட்சித் தலைவன் தன் சுகத்திற்காக அந்த கட்சியை விலை பேசாமல் தொடர்ந்து உண்மையாக உழைத்துக் கொண்டே வந்தால் அக்கட்சி பறந்து வளர்கிறது. ஒரு தேசத்தில் தலைவன் பொறுப்பேற்ற உடனேயே முதலிலே நன்மைகளை செய்து அந்த தேசத்து மக்களை கவர்ந்து பிறகு சர்வாதிகார போக்குக்கு தன்னை ஆளாக்கிக் கொண்டால் யாரால் அந்த தேசம் உயர்ந்ததோ அவனாலேயே அந்த தேசம் தாழ்வடைகிறது என்பதற்கு ஜெர்மானிய தேசத்தின் ஹிட்லரே சான்று. இதுபோன்றே இத்தாலி தேசத்தின் சர்வாதிகாரி முசோலினி உலகிலேயே மிக உயர்ந்த அற்புத கலைகள் வளர்த்த அந்த நாட்டை எந்த அளவுக்கு உயர்த்தினானோ அதே அளவுக்கு யுத்தத்துக்கு பின்னே அதை தாழ்த்தி பயங்கர சூழ்நிலைக்கு ஆளாக்கிவிட்டு சொந்த நாட்டு மக்களாலேயே சாகடிக்கப்பட்டு அவன் பிணத்தை காரி துப்புவதற்கு மக்கள் வரிசையில் நின்ற பயங்கர செய்தியையும் படித்திருக்கிறோம். இப்படி பல நாடுகள், உதாரணத்துக்கு இந்த இரண்டே நாடுகளை உனக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறேன். தம்பி, உனக்காக ஒரு தொழிலை நிச்சயப்படுத்திக்கொள். அத்தொழிலால் உன்னுடைய சொந்த நலன்கள் வசதிகள் உயர வேண்டும் என்பது உண்மைதான். என்றாலும் அத்தொழில் மக்களுக்கு பயனளிக்கும் தன்மையுடையதா, மக்களால் விரும்பத்தக்கதா, மக்களின் வாழ்வுக்கு ஆதாரமாக அமையக்கூடியதா என்பதை ஆராய்ந்து முடிவு செய்து கொள். ஒரு தொழிலை செய்யும் போது தளராத முயற்சி மட்டும் பயனளித்து விடாது. மேற்சொன்ன தகுதிகள் நிரம்பிய தொழில்கள்தான் நிலைத்து உன் முயற்சிக்கு ஆக்கம் தரும். இப்படி ஒரு தொழிலை கைகொண்டு உழைத்து முன்னுக்கு வருவதற்கு பெரிய படிப்புகள் ஒன்றும் தேவையில்லை. முயற்சியும் தளர்ச்சியடையாத உள்ளமும் மட்டுமே போதுமானது. உன் அன்பு தமையன்.